நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நெற்றாள் காசி நந்தி தேவர் நெற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூரடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சர்வ சமாதி அடைந்த நேருளம் இயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. இன்று ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வளமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாகவோ அமையும். இன்று நேற்றைய சத்சங்கத்தில் சொன்னபடி இன்று நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் பார்க்கப் போகின்றோம். அதனுடைய தலைப்பு அவத்தைகள். இதை ஓராண்டுக்கு முதல் சிறிய அளவில் பார்த்திருக்கின்றோம் எங்களுடைய சத்சங்கத்தில். இன்று விரிவாக சைவ சித்தாந்த அடிப்படையை வைத்து பார்ப்போம். இந்த அவத்தைகள் என்று சொல்வதென்றால் என்ன என்றால் நிலைகள். இந்த நிலைகள் என்றால் என்னத்தின் நிலைகள் என்று சொல்லப்போனால் அறிவுத்திறனின் நிலை தான் அவத்தைகள். இந்த அவத்தைகள் இந்த உயிரில் நிகழ்கின்றது. இந்த அவத்தைகள் ஐந்து விதமாக நிகழ்கின்றது. நான் இந்த அட்டவணையை எல்லோருக்கும் அனுப்பியிருக்கின்றேன். இந்த சத்சங்கத்தில் இருப்பவர்கள் அந்த அட்டவணையை பார்த்து கொண்டு போங்கள். நான் பேசும்போது ஓரளவு உங்களால் புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். இல்லாதவர்கள் உள்வாங்குங்கள். திரும்ப கேட்கும் போது அட்டவணையை பாவித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த ஐந்து அவத்தை நிலைகளை இந்த உயிர் அடைகின்றது. அவைகள் ஐந்தையும் இப்போது சொல்கின்றேன். ஆனால் எங்களுடைய அட்டவணையில் பின்னுக்கு அவையை பற்றி இருக்கின்றது. இப்போது நீங்கள் அதை பார்க்க தேவையில்லை. இந்த ஐந்து அவத்தைகளை நீங்கள் என்ன மாதிரி சைவ சித்தாந்தம் சொல்கின்றது என்றால் கீழால் அவத்தை, மேலால் அவத்தை, மத்தியால் அவத்தை, யோகால் அவத்தை, நின்மல அவத்தை. இந்த ஐந்து நிலைகள் அவத்தை உயிர்களுக்கு உண்டு. ஆகவே இப்போ அவத்தை என்று பார்த்து விட்டோம். அறிவு நிலை அல்லது அறிவுத்திறனின் நிலை அதான் அதனுடைய பொருள். ஆகவே இந்த அறிவுத்திறனை நாங்கள் செயலாற்றும் போது எடுக்கின்றோம் என்று சைவ சித்தாந்தத்தில் பார்த்திருக்கின்றோம். இந்த செயலாற்றுவதற்காகத்தான் இந்த தத்துவங்களை இறைவன் படைத்திருக்கின்றார். அது 36 தத்துவங்கள் என்று படித்துக் கொண்டு வருகின்றோம். ஆனால் இதைவிட 60 தாத்வீகங்கள் என்றும் சில விடயங்கள் உண்டு. அதை பற்றி நாங்கள் ஆராயவில்லை. ஆனால் அது என்னவென்று இப்போது தெரிய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றீர்கள். அதாவது 36 தத்துவங்கள் நன்றாக தெரிகின்றது எங்களுக்கு. 3 நிலைகளில் அது இருக்கின்றது. சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் என்று இருக்கின்றது. சிவ தத்துவத்தில் 5ம் வித்யா தத்துவத்தில் 7, ஆன்ம தத்துவத்தில் 24 36 தத்துவங்கள். இதே போல் இன்னும் ஒரு 60 தாத்வீகங்கள் இருக்கின்றது. தாத்வீகங்கள் என்பதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தால், தத்துவங்கள் எல்லாம் காரணமாக இருக்கும் போது தாத்வீகங்கள் காரியமாக அமைவன. இதில் எங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது எங்களுடைய தச வாயுக்கள் அந்த தாத்வீகங்களுக்குள் உண்டு. அவ்வளவும் தெரிந்தால் இப்போது போதும். அதுவும் 60 விடயங்கள் உண்டு. அதை நான் பேர்ந்து இன்னொரு முறை உங்களுக்கு அந்த அட்டவணையை அனுப்பி விடுகின்றேன். ஆகவே இப்போ உங்களுக்கு தெரிகின்றது, தத்துவங்கள் 36, தாத்வீகங்கள் 60. இது எங்களுடைய உடலில் செயல்படும் கருவிகள். ஆகவே மொத்தம் 36 60 96 கருவிகள் செயல்படுகின்றன. 36 கருவிகள் காரணங்களாக மெயின் கருவிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 60 கருவிகள் தாத்வீகங்களாக உப கருவிகளாக இருந்து எங்களுடைய உடலை இயக்குகின்றது இறைவனின் படைப்பு. ஆகவே நாங்கள் இப்போது இந்த முக்கியமான தத்துவங்களை பார்ப்போமாக இருந்தால், இந்த சுத்த தத்துவத்தில் வரும் 5 தத்துவங்களும் எப்போதுமே உடல் இயக்கத்திற்கு தேவை. ஏனென்றால் சிவன் அந்த சுத்த தத்துவத்தில் இருந்துதான் எங்களுடைய உயிரை இயக்குகின்றார். ஆகவே அது எப்பவுமே எங்களுடைய உயிரில் இயங்கிக் கொண்டே இருக்கும் சுத்த தத்துவங்கள். அதே மாதிரி வித்யா தத்துவங்களுக்கு வந்தீர்கள் என்றால், அங்கு வித்யா தத்துவத்தில் 7 விடயங்கள் உண்டு என்று படித்திருக்கின்றோம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், அதை விட மாயை. இதில் புருடனை விட மிச்ச 6 தத்துவங்களும் எப்பவும் எங்களுடைய உயிருக்கு தொழிற்பாட்டில் இருக்கும். ஏன் இவை தொழிற்பாட்டில் இருக்கின்றது என்றால், சிவன் சிவ தத்துவத்தில் இருந்து இந்த தத்துவங்களை இயக்குகின்றார், ஆன்ம தத்துவங்களை. அதே போல் வித்யா தத்துவத்தில் இருந்து இந்த புருடனை விட மித்த 6 நிலைகளிலும் இருந்து கலைகள் படித்திருக்கின்றோம். 5 கலைகள், அவர்கள் கலைகளின் இயக்கம் இருக்கின்றது, அதாவது சக்தியின் இயக்கம். அது எப்பவும் உயிர்களுக்கு உண்டு. ஆகவே இந்த 5 + 6 இந்த 11 தத்துவங்களும் உயிர்களுடன் எப்பவுமே இயக்கத்தில் இருக்கும் என்பதை இந்த அவத்தைகள் படிக்கும் போது நினைவு கூறுங்கள். இதற்கு பிறகு இந்த அவத்தைகளை 2 விதமாக பிரிக்கின்றார்கள், காரண அவத்தை, காரிய அவத்தை. காரண அவத்தை என்று சொல்வது என்றால், இந்த 3 நிலைகளில், உயிரின் 3 நிலைகளில் செயல்படும் அவத்தைகள் என்று தெரிந்திருந்தால் போதும். கேவலத்தில் செயல்படும் கேவல அவத்தை, சகலத்தில் செயல்படும் சகல அவத்தை, சுத்தத்தில் செயல்படும் சுத்த அவத்தை. 3 நிலைகள் எங்களுக்கு தெரியும், உயிர்கள் இருக்கும் நிலைகள். சகலம், கேவலம், கேவலம், சகலம், சுத்தம். ஆகவே இந்த கேவலம் என்று சொன்னால் என்ன என்றால், எங்களுடைய அறிவு முழுமையாக விளங்காத நிலை, அதாவது ஆணவ மலத்தில் முழுமையாக நாங்கள் கட்டுண்டிருக்கும் நிலையைத்தான் கேவல நிலை என்று சொல்கின்றோம். அதில் நடக்கும் அவத்தை கேவல அவத்தை. அதே போல் சகலம் என்று சொல்வதென்றால், அறிவு முழுமையாக விளங்கிக் கொண்டிருக்கும் நிலை, என்னத்துடன், தனு கரண புவன போகங்களுடன். அதான் நாங்கள் சகலர்களாக இருந்து எங்களுடைய அறிவு திறனை நாங்கள் கூட்டுகின்றோம். அதை சகல அவத்தை என்று சொல்கின்றோம். சுத்த அவத்தை என்று சொல்வது அறிவு முழுக்க விளங்கும் நிலை, அதாவது முழுமையாக நாங்கள் அறிவு பெற்றிருக்கும் நிலை, அதாவது மலமற்ற நிலை என்று சொல்வதுதான் சுத்தம். சுத்த நிலை, அதில் அவத்தை உண்டு. ஆகவே இந்த 3 காரண அவத்தை என்று சொல்கின்றோம். எங்களுடைய உயிர்களின் செயல்களுக்கு காரணம் இருந்தால் காரியம் உண்டு. அந்த காரிய அவத்தைகள் தான் எங்களுடைய உடலில் இயங்கும் 5 நிலைகள். அந்த நிலைகள் தான் இப்போது நாங்கள் படிக்கப் போகின்றோம். நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம். ஆகவே இந்த 5 நிலைகளும் காரிய அவத்தைகளாக இருக்கின்றன. கேவலம், சகலம், சுத்தம் காரண அவத்தைகளாக இருக்கின்றன என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இந்த அவத்தைகள் ஐந்து அவத்தைகளாக தொழிற்படுகின்றது என்று சொல்லியிருந்தேன். கீழால் அவத்தை, மேலால் அவத்தை, மத்தியால் அவத்தை, யோகால் அவத்தை, மற்றது நின்மல அவத்தை. ஆகவே இந்த அந்த அவத்தைகளும் இப்போது பார்க்கப் போகின்றோம் கொஞ்சம் விரிவாக. ஆகவே இந்த ஐந்து நிலைகள், கேரிய அவத்தை ஐந்து நிலைகளையும் உங்களுடைய முதல் பக்கத்தில் போட்டிருக்கின்றேன். அதை பற்றி சிறிய விளக்கம் கொடுத்து மற்ற பக்கத்திற்கு கொண்டு செல்கின்றேன். அதாவது இந்த மத்தியால் அவத்தை என்று ஒரு அவத்தை இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் எல்லோருமே இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய செயல்பாட்டிற்கு. அது எங்கு நடைபெறுகின்றது என்று சொல்ல போனால் அது புருவ மத்தியில் நடைபெறுகின்றது, மத்தியால் அவத்தை. ஆகவே முதல் மத்தியால் அவத்தையை பார்ப்போமாக இருந்தால், அது எங்களுடைய ஒவ்வொரு நாளும் நடைபெறும் இயக்கம் புருவ மத்தியில் நடக்கின்றது. உயிரின் நிலை புருவ மத்தியில் இருக்கின்றது. அந்த நிலையில் நாங்கள் நனவில் இருக்கின்றோம், கனவில் இருக்கின்றோம், உறக்கத்தில் இருக்கின்றோம், பேருறக்கத்தில் இருக்கின்றோம், உயிர் படக்கத்தில் இருக்கின்றோம். நனவு நிலை என்றால் என்ன? சிறிய விளக்கம். எங்களுடைய அறிவு, முழு அறிவும் நாங்கள் எடுக்கும் நிலை. ஏனென்றால் நாங்கள் விழிப்பாக இருக்கின்றோம், அறிவை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் செயலாற்றுவதன் மூலம். கனவு நிலை என்றால் என்ன? அந்த நிலையிலும் எங்களுக்கு ஓரளவு அறிவு கிடைக்கின்றது, ஆனால் சூட்சுமத்தில் கிடைக்கின்றது. உறக்க நிலைக்கு போனீர்கள் என்றால் அதில் கூட ஒரு சிறிய அறிவு எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். அதன் பின் இதற்குரிய விளக்கம் இனி அடுத்த பக்கத்தில் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். இப்போது எடுத்துக் கொள்ளுங்கள், அதில் கூட சிறிய அறிவு எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பேருறக்க நிலைக்கு போய் அல்லது உயிர் படக்க நிலைக்கு போனீர்கள் என்றால் அறிவு இல்லை, அறிவு நிலை இல்லை அந்த கடைசி ரெண்டு நிலையிலும். ஏன்? அதை பின்னுக்கு நாங்கள் பார்ப்போம் அட்டவணையில். ஏனென்றால் அந்த கடைசி ரெண்டு நிலையிலும் சித்தம் இல்லை, சித்தத்தின் தொழிற்பாடு இல்லாததால் அறிவு நிலை இல்லை. முதல் மூன்று நிலைகளிலும் நனவு, கனவு, உறக்கத்தில் சித்தம் இருக்கின்றது. ஆகவே அங்கு அறிவு நிலை இருக்கின்றது. நனவில் முழுமையாக இருக்கின்றது 100%, கனவில் வரும்போது ஒரு சிறிய அளவு இருக்கின்றது, உறக்கத்திற்கு சென்று விட்டால் அதிலும் ஒரு சிறிய அளவு இருக்கின்றது. அதற்கு பின் அறிவு நிலை இல்லை என்றதுதான் இந்த அவத்தைகளில் சொல்லப்படுகின்றது. இனி இப்போது நீங்கள் இரண்டாவது பக்கத்திற்கு செல்லுங்கள். நான் அட்டவணை வைத்திருப்பவர்கள், இனி இந்த அவத்தைகளை பற்றி பார்த்திருக்கின்றோம். அந்த அவத்தைகளை அட்டவணையில் தந்திருக்கின்றேன். அதாவது மீண்டும் கீழால் அவத்தை. இந்த கீழால் அவத்தை ஏன் நடைபெறுகின்றது என்று பார்த்தால், பிறவிக்கு காரணமாக இந்த கீழால் அவத்தை நடைபெறுகின்றது என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது கீழால் அவத்தை நடந்தால் மேலால் அவத்தை அதை தொடர்ந்து நடக்கும் என்பது இந்த அவத்தைகளின் நிலைகள். அது என்ன மாதிரி நடக்கின்றது என்பதை விரைவாக பார்க்க போகின்றோம். ஆனால் கீழால் அவத்தை என்றால் உங்களுடைய உயிர் புருவ மத்தியில் இருந்து மூலாதாரம் வருகின்றது. மேலால் அவத்தை என்றால் மீண்டும் மூலாதாரத்தில் இருந்து உங்களுடைய புருவ மத்திக்கு உயிர் செல்கின்றது. இந்த நிலையில் மற்ற விடயங்கள் எல்லாம் நடைபெறுகின்றது. இதுதான் கீழால் மேலால் அவத்தைகள். இந்த ரெண்டு அவத்தைகளில் கீழால் அவத்தை நடைபெறுவது புறவிக்கு காரணமாகவும், மேலால் அவத்தை நடைபெறும் போது நாங்கள் அதில் புறவியை அறுப்பதற்கு பாவிக்கும் அவத்தையாகவும் இயங்குகின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இதுதான் எங்களுடைய உடலில் நடக்கும் இயக்கம். இப்போதைக்கு அந்தளவு தெரிந்திருந்தால் போதும். அடுத்ததாக மத்தியால் அவத்தை என்று பார்த்தீர்கள் என்றால், நான் சொன்னேன் நனவு நிலையில்தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த அவத்தையில் இந்த உயிர் இருந்து செயல்படுவதற்குரிய விளக்கம் எங்களுடைய வினை பயன்களை அனுபவித்தல். ஏனென்றால் நாங்கள் விழிப்பாக இருக்கும் போதுதான் செயலாற்றுகின்றோம், செயலாற்றும் போதுதான் வினைகளை அனுபவிக்கின்றோம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. யோகால் அவத்தைக்கு வந்தீர்கள் என்றால் அது புறவி அறுத்தலுக்கு பாவிக்கப்படுகின்றது. அந்த யோகால் அவத்தை ஞானியர்கள், ஞானத்தை நோக்கி செல்பவர்களுக்கு இயங்கக்கூடியது, அல்லது சாதகர்களுக்கும் இறுதி நிலையில் அது அடையப்படுகின்றது யோகால் அவத்தை. ஆகவே அது புறவி அறுத்தலுக்காக இருக்கும் உயிரின் அவத்தையைத்தான் யோகால் அவத்தை என்று சொல்கின்றோம். அதுக்கு அடுத்தது நின்மல ஆபத்தை, அது சகலத்தில் சுத்தம், அதாவது இறைவனுடைய திருவடியை நாங்கள் அடையும் நிலை, சகலத்தில் சுத்தம் அந்த நிலையில் இருப்பதுதான் நின்மல ஆபத்தை. அது தான் யோகிகள் ஞானியர்கள் இறுதியாக அடையும் நிலை. ஆகவே இந்த ஐந்து அவத்தைகளும் என்னத்திற்காக உடலில் நடக்கின்றது என்பது ஓரளவு தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் பிறவிக்கு காரணம். அது பிறவிக்கு காரணம் உயிர்களுக்கு நடக்கும் போது அந்த பிறவியை அறுப்பதற்கு கீழால் அவத்தை காரணமாகவும் மேலால் அவத்தை பிறவி அறுப்பதற்கும் உயிர்கள் பாவிக்கின்றது. இதில் அந்த காரணம் என்று அது எழுதப்பட்டிருக்கின்றது, அது சொற்பிழை, அதை திருத்தப் போகின்றேன் பெயர்ந்து சொற்பிழை டைப்போ ஒன்று இருக்கின்றது சொன்னார்கள் இங்கே அன்பர்கள் அதை பார்த்து கொண்டிருப்பவர்கள். மேலால் அவத்தை பிறவிக்கு காரணம் அல்ல, பிறவி அறுத்தல். அது யாருக்கு? சாதாரண உயிர்களுக்கு. ஞானியர்களுக்கு பிறவி அறுத்தல் தான் யோகால் அவத்தை, அது சாதாரண சாதகர்களுக்கு அல்ல. அந்த நிலையை அடைந்ததும் யோகால் அவத்தை வேலை செய்ய தொடங்குகின்றது. அதே போல் மத்தியால் அவத்தை எல்லா சகலருக்கும் உண்டு, வினைகளை ஆற்றுவதற்கு அனுபவிப்பதற்கு. மற்றது நின்மல அவத்தை இருக்கின்றது சகலத்தில் சுத்தம், அதான் அந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த டைப்போ எரர் பின்னர் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பப்படும். இனி அடுத்தது இன்னொன்று தெரிய வேண்டும். இந்த அவத்தைகள் எல்லாம் நாங்கள் உயிர்கள் அடைகின்றன, ஆனால் இவற்றையெல்லாம் சிவ தத்துவம், அதாவது சிவன் தான் இயக்குகின்றார். ஆகவே இந்த அவத்தைகளில் எந்தெந்த நிலைகளில் சிவ தத்துவமாகிய ஐந்து தத்துவங்களும் அடங்கி இருக்கின்றது என்பதை அடுத்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்த பேராசிரியர் தந்த அட்டவணை. அதாவது நனவு நிலை, மறந்து விடாதீர்கள், நாங்கள் ஐந்தே ஐந்து நிலைதான் காரிய அவத்தைகள், நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம். நனவு நிலையில் ஐந்து சிவ தத்துவங்களும் இயக்குகின்றது எங்களுடைய நனவு நிலையை. ஏனென்றால் சிந்தித்து பாருங்கள், நாங்கள் முழுமையாக 100% அறிவு பெறும் தயார் நிலையில் உயிர்கள் இருக்கின்றோம். அப்போது இறைவன் இயக்கமும் 100% சேவை. ஆகவே அந்த சுத்த தத்துவத்தில் இருக்கும் தத்துவங்களான சுத்த வித்தை, அதுக்கடுத்ததாக இருக்கும் மகேஸ்வரம், சாதாக்கியம், விந்து, நாதம் என்ற ஐந்து தத்துவங்களும் இறைவனால் இயக்கப்படுகின்றது இந்த நனவு நிலைக்கு உயிர்களுக்கு உதவி செய்வதற்கு. நனவிலிருந்து கனவுக்கு சென்றவுடன் இறைவனுக்கு 4 இயக்கம் போதுமானதாக இருக்கின்றது. அதில் அந்த கடைசியாக இருக்கும் சுத்த வித்தை என்பது தேவைப்படாது, ஏனென்றால் உயிர்கள் கனவு நிலைக்கு செல்கின்றன. அப்போது மீதியாயிருக்கின்ற 4 தத்துவங்களும் அந்த கனவு நிலையை உயிர்களுக்கு இயக்க இறைவன் பயன்படுத்துகின்றார் இயக்குவதற்கு. அவை மீதியாக இருக்கும் 4 சுத்த வித்தையை விட அது மகேஸ்வரம், சாதாக்கியம், விந்து, நாதம். இங்கு ஈஸ்வரம் என்று போட்டிருக்கின்றோம், மகேஸ்வரம் என்று சொல்லி பழகுங்கள், அதுவும் ஒரு டைப்போ. அடுத்ததாக உறக்கம், 3வது நிலை. இந்த உறக்கத்திலே கடைசி 2 தேவைப்படாது இறைவன் இயக்குவதற்கு, தன்னுடைய இயக்கத்தை நடத்துவதற்கு. அதாவது சுத்த வித்தையும் மகேஸ்வரமும் தேவைப்படாது. மீதியாக இருக்கும் 3 நிலைகள் இறைவன் பயன்படுத்துகின்றார், அது சாதாக்கியம், விந்து, நாதம். பேருறக்க நிலைக்கு உயிர்கள் சென்றவுடன் இறைவனின் இயக்கத்திற்கு 2 சக்திகள் இருந்தால் காணுமானது, அது நாதமும் விந்தும். மற்ற 3 தேவை அவர் உபயோகிப்பது அல்ல. அதே நேரம் உயிர்ப்படக்கம், இறுதி நிலையை உயிர் எட்டும் போது இறைவனுக்கு நாத தத்துவம் மாத்திரம் தான் அவர் பயன்படுத்தி அந்த உயிர்களை இயக்குகின்றார் என்று அந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை பேந்தன் நீங்கள் அதை மீளாய்வு பார்க்கும் போது பாருங்கள். இதெல்லாம் பாடமாக்கும் விடயங்கள் அல்ல, எங்களுடைய உடலில் எப்படி தொழிற்படுகின்றோம் அதைத்தான் இனி உடல் தொழிற்பாட்டை பார்க்க போகின்றோம். இவ்வளவு நேரமும் பார்த்தது நாங்கள் இறைவனின் தொழிற்பாடு. உடல் உயிர்களில் இந்த விடயங்கள் நடக்கும் போது இறைவன் எப்படி செயல்படுகின்றார், செயலாற்றுகின்றார், இயக்குகின்றார் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இனி அடுத்த பக்கத்திற்கு வருவீர்களாக இருந்தால் இதுதான் நாங்கள் ஆன்ம தத்துவத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்க்க போகின்றோம். அந்த 24 தத்துவங்களில் ஆகவே இங்கு வந்தவுடன் தான் இந்த ஐந்து அவத்தைகளையும் நாங்கள் கொஞ்சம் விஸ்தரித்து பார்க்க போகின்றோம். அதாவது கீழால் அவத்தை, மேலால் அவத்தை, மத்தியால் அவத்தை, ஜோகால் அவத்தை, அந்த ஜோகால் அவத்தை அட்டவணையில், இறுதியாக நின்மல அவத்தையை ஒரு லைனில், அதாவது ஒரு வரியில் போட்டிருக்கின்றேன். அது நான் இன்னொரு அட்டவணையிலும் போடலாம், ஆனால் அது அந்த விடயம் எங்களுடைய நிலைக்கு மேலே மேலே அப்பாற்பட்ட நிலை. ஆகவே அதில் பல விடயங்கள் சொல்வதற்கு இல்லை, அது ஞானியர்களுக்குரிய நிலை என்றபடியால் ஒரு ஒரு வரியில் போட்டிருக்கின்றேன். நான் அதை பற்றி சிறிது பேசலாம் பேந்து. இப்போது கீழால் அவத்தையை பார்ப்போம். அட்டவணையை பார்த்து கொண்டிருப்பவர்கள், இந்த அவத்தைகள், இந்த கீழால் அவத்தைகள் என்று சொல்வது அறியின் திறனின் வேறுபாடு என்று பார்த்து விட்டோம். எங்களுடைய அறிவு திறனின் வேறுபாடுகள் தான் அவத்தைகள். இதை நாங்கள் நாள்தோறும் அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பது எல்லோருக்கும் தெரிகின்றது. அதுதான் அவத்தைகள். அதனால் தான் நாங்கள் இவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்று முற்படுகின்றோம். எப்படி எங்களுடைய நிலைகள் வேலை செய்கின்றது என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். உடலில் என்ன மாதிரி இந்த விடயங்கள் நடக்கின்றது. ஆகவே கீழால் அவத்தையை எடுத்தீர்கள் என்றால் அது புருவ மத்தியிலே தொடங்குகின்றது, கழுத்துக்கு செல்கின்றது, பின்னர் நெஞ்சுக்கு செல்கின்றது, பேந்து தொப்புளுக்கு செல்கின்றது, அதன் பின் மூலாதாரத்திற்கு போகின்றது. இந்த ஐந்து இடங்களும் தான் கீழால் அவத்தையில் உங்களுடைய புருவ மத்திய நனவாகவும் கழுத்து பகுதி கனவாகவும் வரும்போது, நெஞ்சுக்கு வரும்போது உறக்கமாகவும், தொப்புளுக்கு வரும்போது பேருறக்கமாகவும், மூலாதாரத்துக்கு வரும்போது உயிர்ப்படக்கமாகவும், இந்த ஐந்து காரிய அவத்தைகளும் இந்த ஐந்து நிலை ஐந்து இடங்களில் நடைபெறுகின்றது. இது கீழால் அவத்தை என்று சொல்கின்றோம். இது ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்றது. அதே போல் மேலால் அவத்தை, இது புறவிக்கு காரணம், ஒவ்வொரு நாளும் இல்லை, இது புறவிக்கு காரணம் என்று படித்திருக்கின்றோம். இந்த கீழால் அவத்தை புறவிக்கு காரணம் என்றால் என்ன? எங்களுடைய இந்த அவத்தைகள் இந்த இயக்கத்தில் தான் இந்த ஆன்மா மூலாதாரத்தில் வந்து அமைகின்றது. ஆகவே இந்த கீழால் அவத்தை நடந்தால் அதற்கு மேலால் அவத்தை பின்னர் நடக்கும். அந்த மேலால் அவத்தை என்பது மூலாதாரத்தில் இருந்து மீண்டும் எங்களுடைய இயக்கம் அவத்தைகள் மீண்டும் புருவ மத்திக்கு உயிர் கீழிருந்து மேல் நோக்கி செல்கின்றது. இவற்றை நாங்கள் செய்வதற்காகத்தான் இந்த மேலால் அவத்தை, இந்த உதில் மேலால் அவத்தை என்று சொல்வது என்னவென்றால், கீழால் அவத்தை நடந்தால் எங்களுடைய உயிர்களுக்கு இந்த உடலில் மேலால் அவத்தையும் ஒரு முறை நடக்கும். அது எங்களுடைய பயிற்சியின் மூலமாக வரும். ஆகவேதான் இதில் மேலால் அவத்தை ஒன்று உண்டு என்று உங்களுக்கு தெரிய வேணுமே தவிர, அந்த மேலால் அவத்தையைத்தான் நாங்கள் இந்த யோகத்தின் மூலம் எங்களுடைய குண்டலினி சக்தியை மூலாதாரத்தில் இருந்து எழுப்பி புருவ மத்திக்கு கொண்டு சென்று அதன் மேலே இருக்கும் பிரம்மரந்திரத்திற்கு கொண்டு செல்கின்றோம். ஆகவேதான் எங்களுடைய யோகத்தில், கிரியா யோகத்தில் எங்களுடைய செயல்முறை பயிற்சி எவ்வளவு முக்கியமானது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். கீழால் அவத்தையில் ஆன்மா வந்து மூலாதாரத்தில் தங்கிவிடுகின்றது. அங்கு விட்டவுடன் நாங்கள் இந்த செயல்களில் இந்த அறிவு திறனை எடுத்து அதை செயலாற்ற தெரியாவிட்டால் அந்த மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தி அப்படியே இருந்து நாங்கள் இன்பம் கழித்து இந்த புறவியில் வயது அடைந்து அப்படியே இறந்து விடுவோம். ஆகவே அந்த மேலால் அவத்தையை நடத்துவதற்குத்தான் இந்த யோகம் தேவை. அந்த யோகம்தான் இந்த ஐந்து அவத்தைகளில் ஒரு அவத்தையாகிய யோகால் அவத்தை. அதை கிரியா சாதகர்கள் எல்லோரும் நாங்கள் நாள்தோறும் எங்களுடைய பயிற்சி மூலம் அந்த நிலைகளை அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். சாதனை மூலம் என்பது இங்கு உங்களுக்குரிய விளக்கம். ஆகவே கீழால் அவத்தை, மேலால் அவத்தை என்று சொல்வது ஒரு சைக்கிள், கீழே சைக்கிள் என்று சொல்வது ஒரு தொடர். கீழால் அவத்தை நடந்தால் மேலால் அவத்தை இறுதியில் நடக்கும், உங்களுடைய சாதனை முயற்சியை பொறுத்தது. அப்படி இல்லை என்றால் அப்படியே கீழால் அவத்தையில் வந்த ஆன்மா மூலாதாரத்திலேயே இருக்கும். அந்த நிலையில் இருந்தே நாங்கள் எங்களுடைய ஆன்மீகத்தில் மேலே வராது, அப்படியே இறந்து விட்டு திரும்பவும் பிறந்து திரும்பவும் கீழால் அவத்தை மூலம் மூலாதாரத்திற்கு ஆன்மா வந்து அங்கேயே தங்கி அப்படியே அந்த புறப்பு சுழற்சி நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் சாதனை செய்து அந்த குண்டலினி சக்தியை
பாபாஜி சொன்ன மாதிரி கிரியா யோகா செயல்முறை பயிற்சி மூலம் அதை எழுப்பி மேலே கொண்டு வந்தால்தான் நீங்கள் மீண்டும் அந்த ஆன்மாவை மேலே கொண்டு வரலாம். இது ஒரு சிறிய விளக்கம். கொஞ்சம் உங்களை கொண்டு சென்று விட்டேன் அந்த இடத்தில், ஏனென்றால் நாங்கள் கிரியா சாதகர்கள் என்ற முறையில். ஆகவே கீழால் அவத்தைக்கு மேலால் அவத்தை உண்டு, அது ஒரு முறை நடைபெறும் என்பது தெரிந்தால் காணும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் மூன்றாவது அவத்தையான மத்தியால் அவத்தையில் தான் நிகழ்காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவத்தைகள் நடக்கின்றது மேலிருந்து கீழாக, ஆனால் அந்த உயிரின் நிலை ஒரு இடத்தில் தங்கி இருக்கின்றது. அந்த அவத்தைகள் நடக்கும் போது, அதாவது உங்களுடைய புருவ மத்தியில் அந்த நிலையில் இருக்கும் போது உயிர்கள் நனவில் இருக்கின்றது. அதைத்தான் முதல் பார்த்திருந்தோம், நனவில் நனவு, நனவில் கனவு, நனவில் உறக்கம், நனவில் பேருறக்கம், நனவில் உயிர் படக்கம். இந்த ஐந்து நிலைகளையும் உயிர் தொடுகின்றது. அந்த ஐந்து நிலையும் புருவ மத்தியில் நடக்கின்றது. இதுதான் நாங்கள் நாளாந்தம் நாள்தோறும் இந்த அவத்தைகளில் நாங்கள் இருந்து செயல்படுகின்றோம். அடுத்தது யோகால் அவத்தை அட்டவணையை பார்த்தீர்கள் என்றால் அது தொடங்கும் இடம் நெஞ்சாக இருக்கின்றது, மறந்து விடாதீர்கள். அது தொடங்கும் இடம் நெஞ்சு. அதற்காகத்தான் இந்த சாதனையால் நாங்கள் வரும்போது நெஞ்சுக்கு மேலே எங்களுடைய சாதனையில், நெஞ்சு வரைக்கும் எங்களுடைய சாதனையால் கொண்டு வந்து விட்டால் நெஞ்சுக்கு மேலே எப்படி இந்த அவத்தைகள் செயல்படுகின்றது என்பதை எங்களுடைய பயிற்சி மூலம் அதற்கு மேலே கொண்டு வந்து இறுதியாக அந்த நிலையை பார்த்தீர்கள் என்றால் நெஞ்சில் முதலாவது நிலையாகவும் நனவு, கழுத்தில் இரண்டாவது நிலையாகவும் கனவு, நாக்கின் அடிப்பக்கத்தில் மூன்றாவது நிலையாகவும், புருவ மத்தியில் நான்காவது நிலையாகவும், பிரமரந்திரம் என்று சொல்லப்படும் தலைக்கு மேலே 12 அங்குலத்திற்கு மேலே சிவசக்தி கூடியிருக்கும் இடமாகிய அஞ்சாவது இடத்திலையும் கொண்டே எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் இணைக்கும் போது நாங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை அடைகின்றோம். இதுதான் யோகால் அவத்தை. இது சாதகர்களுக்கும் அந்த நிலையை அடைந்தால் ஞானிகள் யோகியர்களுக்கும் உரிய நிலை. அந்த நிலையை அடையும் போதுதான் நிம்மல அவத்தை அங்கு செயல்படுகின்றது. அந்த நிலைக்கு வந்தவுடன் நிம்மல அவத்தை அந்த ஞானியர்கள் இருக்கின்றார்கள் என்பது சைவ சித்தாந்த விளக்கம். ஆகவே இந்த ஐந்து அவத்தைகளை பற்றி இப்போது பார்த்திருக்கின்றோம். இந்த ஐந்து அவத்தைகளிடம் இன்னொரு விடயம் உங்களுக்கு எல்லாம் போட்டிருக்கின்றது அட்டவணையில், அட்டவணை பார்ப்பவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. அதாவது கீழால் அவத்தையில் நாங்கள் புருவ மத்தியில் முதல் எங்களுடைய செயலை தொடங்கும் போது அதை சகலத்தில் சகலம் என்று சொல்கின்றோம். அதே மூலாதாரத்திற்கு அது வந்தவுடன் சகலத்தில் கேவல நிலையில், அடிப்படை நிலையில் இருக்கின்றோம். ஆகவே சகலத்தில் கேவலம் மூலாதாரத்திலும் புருவ மத்தியில் சகலத்தில் சகலமாகவும் இருக்கின்றோம். அதே போல் இந்த யோகால் அவத்தையில் நீங்கள் போகும்போது அது மேல் நோக்கித்தான் செயல்படும், கீழ் நோக்கி இல்லை யோகால் அவத்தை. அதைத்தான் யோகால் அவத்தையையும் மேலால் அவத்தை என்று சொல்லுவோம். இது கொஞ்சம் சிக்கலான விடயம் மனதில் படிப்பதற்கு, ஆனால் ஓரளவு தெரிந்திருக்க வேண்டும். எங்களுடைய யோகால் அவத்தையில் எங்களுடைய யோக பயிற்சி மூலம் ஆன்மா கீழிருந்து மேல் நோக்கி மாத்திரம்தான் செல்லும். ஆகவே அந்த மேல் நோக்கி பிரம்ம ரந்திரத்தை அடையும் போது அது சகலத்தில் சுத்த நிலை, இறை நிலை என்று சொல்கின்றார்கள். அப்ப சகலத்தில் சகலம், சகலத்தில் கேவலம், சகலத்தில் சுத்தம். சகலத்தில் கேவலம் என்பது மூலாதாரத்தில் ஆன்மா வீற்றிருக்கும் நிலை. சகலத்தில் சகலம் என்பது அதை புருவமத்தி வரைக்கும் கொண்டு வரும் நிலை. அதை மேலே உயர்த்தி பிரம்ம ரந்திரத்திற்கு எடுத்து சென்றோம் என்றால் சிவசக்தியுடன் கூடும் போது அது சகலத்தில் சுத்தமாகின்றது. இதுதான் அந்த அட்டவணையில் தரப்பட்டிருக்கின்றது. அடுத்த அட்டவணையை பார்ப்பீர்களாக இருந்தால், இதை நாங்கள் முதல் பார்த்திருக்கின்றோம் வேறொரு இடத்தில், இருப்பினும் இன்னொரு முறை இந்த அவத்தைகள் எல்லாவற்றையும் கேரியாக அவத்தைகள் எல்லாவற்றையும் நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம் என்று பார்த்திருக்கின்றோம். இவற்றை சரீரங்களுடன் ஒத்து பார்க்க வேண்டும். அதாவது நாங்கள் படித்தது சரீரங்கள் கிரியா யோகா சாதகர்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த கனவு நனவு நிலையானது தூள சரீரமாகவும், கனவு நிலையானது சூட்சும சரீரமாகவும், உறக்கமானது குணசரீரமாகவும், பேருறக்கமானது கஞ்சுவ சரீரமாகவும் உயிர் படக்கம் என்பது காரண சரீரமாகவும் உண்டு. அதே விடயத்தை வேதாந்தத்தில் பார்த்தால் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று அதற்கு ஒப்புச் சொல்லலாம். அதை கிரியா யோகத்தில் பார்த்தால் தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆன்ம உடல். ஆகவே இந்த அவஸ்தைகளை இந்த சரீரங்கள், இந்த கோஷங்கள் கிரியா யோகத்தில் செல்லப்பட்ட உடல்களுடன் ஒப்பிட்டு ஒரு அட்டவணை போட்டிருக்கின்றேன், அதை பாருங்கள். அது மேலதிக விளக்கம் தேவைப்படாது. இனி முக்கியமான இடத்துக்கு வருகின்றோம். இந்த அவஸ்தைகள் கீழால் அவஸ்தையில் என்ன நடைபெறுகின்றது? அதாவது புருவ மத்தியில் மத்தியால் அவஸ்தையில் தான் இந்த ஆன்மாக்கள், அதாவது சகல நிலையில் நாங்கள் தொழிற்படுகின்றோம் என்று பார்த்து விட்டோம். ஒவ்வொரு நாளும் அதில் என்ன மாதிரி இந்த அவஸ்தைகளில் இந்த ஐந்து நிலைகளும் செயல்படுகின்றன. அதாவது நனவு நிலையை எடுத்தீர்கள் என்றால் 35 கருவிகளும் இயங்குகின்றது. இந்த 35 கருவிகள் என்று சொல்வது என்ன? ஞானேந்திரியங்கள் 5, அதாவது ஆன்ம தத்துவத்தில் இருப்பது. கண்மேந்திரியங்கள் 5, இந்த ஞானேந்திரியங்களின் செயல்பாடுகள் 5, அதை சந்தாதி என்று சொல்கின்றோம். கண்மேந்திரியங்களின் செயல்பாடுகள் 5, அதை வசனாதி என்று சொல்கின்றோம். அதை விட அந்த கரணங்கள் 4, தச வாயுக்கள் 10, புருடன் 1. இவையை சேர்த்தீர்கள் என்றால் 35 கருவிகளும் இயங்கும் நிலைதான் நனவு நிலை. ஆகவேதான் இந்த நனவு நிலைதான் எங்களுக்கு அறிவுத்திறனை கூடுதலாக தரக்கூடிய நிலை. நனவில் நனவு, அதிலும் நாங்கள் இந்த உள்வாங்கும் திறனில் இருப்போமாக இருந்தால் இந்த குணங்களில் ஒன்று, குணங்களில் ஒன்றான சத்துவ நிலையில் இருப்போமாக இருந்தால் அது மிகவும் மிகவும் கூடிய நிலையில் எங்களுடைய அறிவுத்திறனை நாங்கள் எடுக்கும் நிலையாக அமைகின்றது. நனவில் நனவில் இருப்பதுதான் கூடுதலான நிலை. அதிலும் சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும் நேரத்தில் எங்களுக்கு முழுமையான 100% அறிவு கிடைக்கின்றது. ஆகவே அதற்குரிய காரணம் எங்களுடைய 35 கருவிகளும் இயங்குகின்றது. இவற்றை இயக்குவது யார்? இறைவன். யாரை பாவிக்கின்றார்? சக்தியை பாவிக்கின்றார். ஆகவே இந்த 35 சேர்ந்து 11 கருவிகள் எப்பவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது சிவதத்துவத்தில் இருக்கும் 5 கருவிகள், வித்யா தத்துவத்தில் இருக்கும் 6 கருவிகள் என்று இந்த இன்றைய வகுப்பில் ஆரம்பத்தில் பார்த்தோம். ஆகவே நனவு நிலை 35 கருவிகள் இயங்குகின்றன. கனவு நிலைக்கு வந்தீர்கள் என்றால் இந்த ஞானேந்திரியங்களால் ஏற்படும் செயல்களும் கண்மேந்திரியங்களால் ஏற்படும் செயல்களுமாக 10 கருவிகள் ஆஃப் ஆகின்றது. சுவிட்ச் ஆஃப் பண்ணுகின்றார் இறைவன், இயக்குகின்றார். எங்களுடைய உடலில் இந்த 2 விடயங்களும் நின்று விடுகின்றது நாங்கள் கனவுக்கு வரும்போது. திரும்ப அதுக்கு அடுத்த நிலைக்கு வருவீர்கள் என்றால் உறக்க நிலைக்கு இன்னும் மீதியாக இருக்கிற கருவிகள் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்படுகின்றது இறைவனால். மிஞ்சி இருக்கும் கருவிகள் ஆக 3, அதை அட்டவணையில் தந்திருக்கின்றேன். அதாவது உங்களுடைய சித்தம், பிராணன், புருடன். ஆகவே நான் முதல் சொன்ன ஒரு விடயத்தை இங்கு நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். ஏன் இந்த தொழிற்பாடு முதல் 3 இடத்திலிருந்தான் நடக்கின்றது என்றால் சித்தம் இந்த இடத்து வரைக்கும் இருக்கின்றது உங்களுடைய அட்டவணையில். 3 விடயங்கள் நடக்கின்றது இந்த உறக்கத்தில். ஆனால் பேருறக்கத்திற்கு வந்தீர்கள் என்றால் சித்தத்தின் தொழிற்பாடு இல்லாமல் போகின்றது இறைவனால். மிஞ்சி இருப்பது பிராணனும் புருடனும். ஆகவே அந்த இடத்தில் பிராணனும் புருடனும் தங்கியிருக்கின்றது பேருறக்கத்தில். அதுக்கு அடுத்த நிலைக்கு வருவீர்களாக இருந்தால் பிராணனும் இல்லாமல் ஆக புருடன், அதாவது ஆன்மா மாத்திரம் இருக்கின்றது. அதுதான் உயிர் படக்கம். ஆகவே இதுதான் எங்களுடைய உடலில் நடக்கும் அவத்தைகள். இது ஒரு வகுப்பில் தனியே படித்துவிட முடியாது. இது இன்னொரு மீளாய்வு வகுப்பு ஒன்று வரும் மீண்டும். அந்த நேரத்தில் இது செய்ய வேண்டிய திருத்தங்களுடன் உங்களுக்கு இன்னொரு அட்டவணை புதுப்பையாக தரப்படும். அப்போது உங்களுக்கு மீண்டும் விளங்கும். ஆனால் அது வரைக்கும் ஒரு முறையோ 2 முறையோ இந்த விடயங்களை கேட்டு இந்த அட்டவணையை நீங்கள் பார்த்து அந்த நிலைக்கு தயாராகுங்கள். அந்த நிலை வரும்போது உங்களுக்கு ஓரளவு புரிந்துவிடும். ஆகவே இதுதான் எங்களுடைய உடலின் இயக்கம். ஆகவே நாங்கள் கீழ்நோக்கி போகும் போது, அதாவது உயிர்ப்படக்கத்திற்கு போகும் போது, ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த நிலைக்கு போகின்றோம், ஆனால் முழுமையாக உயிர்ப்படக்கம் வரையும் போய்த்தான் மேலே வருவோம் என்று இல்லை. எந்த நிலை வரையும் போகின்றோமோ, சில ஆக்கள் நித்திரைக்கு போய்விட்டு உறக்கத்துக்கு போய்விட்டு சொல்வார்கள், இன்று நான் சரியாக தூங்கவில்லை என்றுவார்கள். அப்ப அவர்களுக்கு என்ன நடக்கின்றது? அந்த உறக்க நிலையில் இருந்தே அவர்கள் மீண்டு பழைய நிலைக்கு வந்து விடுகின்றார்கள். சிலர் சொல்லுவார்கள், இன்று படுத்தேன், இன்றுதான் நிம்மதியாக தூங்கினேன் என்று. அவர்கள் ஆழ்ந்த உறக்கம் வரைக்கும் சென்று விடுவார்கள். ஆகவே இந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கம், உயிர்ப்படக்கம் என்று சொல்வது நிலைகளுக்கெல்லாம் நாங்கள் போய் வருகின்றோம். ஆனால் இறுதி நிலையில் அந்த பிராணன் கூட தொழிற்படாத நிலையில் இருக்கின்றது ஒரு சிறிய நேரம், அதான் உயிர்ப்படக்கம். அதாவது அந்த பிராணன் அடங்கி நிற்கின்றது என்று சொல்வார்கள். ஆகவேதான் இப்ப சில ஆக்கள் கோமாவில் இருந்தாலும் அந்த பிராணன் சில நேரம் அடங்கி இருக்கும் போது அவர்கள் பழைய நிலைக்கு வர முடியாது, ஆனால் பிராணன் வழியால் செல்லவில்லை என்பதுதான் அதனுடைய நிலை. ஆகவே இந்த பிராணன் தான் உயிர்களை இயக்கும் நிலை. ஆகவே இந்த பிராணன் அடங்கி இருக்கும் நிலைதான் உயிர்ப்படக்கம். ஆனால் இது ஆன்மீகத்தில் சொல்லும் போது எங்களுடைய சமாதி நிலை என்று சொல்கின்றோம். ஆனால் இந்த நிலைகளுக்கெல்லாம், இந்த உயிர்ப்படக்க நிலைக்கு நாங்கள் யோக சாதனை மூலம் ஒரு நேரத்தில் செல்லலாம். அவ்வளவும் தெரிந்திருந்தால் இப்போது இந்த உயிர்ப்படக்கத்தை பற்றி போதுமானது. ஏனென்றால் அந்த நிலையை நாங்கள் எழுதினால்தான் அதற்குரிய விளக்கங்கள் கூட எங்களுக்கு விளங்கும் என்பதுதான் அதனுடைய கருத்து, சூட்சும கருத்து. ஆகவே இவ்வளவும் இன்று படித்தது போதுமானது. இதை நீங்கள் மீட்டல் செய்ய வேண்டும். எல்லோரும் படிப்பவர்கள், அட்டவணை அனுப்பப்பட்டிருக்கின்றது, அட்டவணையை பார்த்து மீட்டல் செய்யுங்கள். அடுத்த வகுப்புக்கு நாங்கள் வரும்போது உடனடியாக அடுத்த வகுப்பு அடுத்த வாரம் வராது, ஒரு சில வாரங்களுக்கு பிறகு வரும்போது உங்களுக்கு மேலதிக விளக்கங்கள், நீங்கள் அதை பார்த்தவுடன் இதை மீண்டும் ஒரு முறை மீட்டல் செய்வோம். ஆகவே இந்த அவத்தைகள் நாங்கள் அறிந்திருக்க வேண்டியது இது இலகுவாக உலகியல் முறையில் அறியக்கூடிய விடயம் அல்ல. இதில் இந்த சீக்வன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இந்த தொடர்களை வலிவாக பார்த்தால்தான், அதுக்காகத்தான் இந்த அட்டவணை இருக்கின்றது, நீங்கள் கொஞ்சம் ஊகிக்கலாம். ஆகவே இதை படியுங்கள், அதை அறியுங்கள், அதை அறிந்தால். இப்போது இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இன்று அவத்தை வகுப்பு நடைபெற்றிருக்கின்றது. உங்களுடைய பொது கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் மரபை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களின் விளக்கம். அதில் முக்கியமாக அவத்தைகள் பற்றி மிக தெளிவாக அட்டவணைகள் தரப்பட்டு அதன் மூலம் விளக்கப்பட்டது. எனவே இன்றைய சத்சங்கம் எனது ஒரு வித்தியாசமான சத்சங்கமாக இருந்தது. ஏனெனில் சத்சங்கம் ஆரம்பித்து முடியும் வரையும் என்னுடைய மனம் வந்து ஒருநிலையில் இருக்கக்கூடியதா இருந்தது. ஏற்கனவே மத்திய சத்சங்கங்களில் கிடக்கிட மனங்கள் சத்சங்கத்தில் இருந்தாலும் தேவையான நேரத்தில் அந்த மனத்தினுடைய இயல்பு அன்படி வழியில போய் வர்றது. ஆனால் இன்றைய சத்சங்கம் ஆரம்பத்திலிருந்து முடியும் வரையும் ஒரே மனநிலையில் இருந்தது. அதற்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே சத்சங்கம் ஆரம்பித்ததும் அட்டவணைகளை பார்த்துக் கொண்டு சத்சங்கத்தில் விளக்கப்பட்ட கருத்துக்களை கேட்டு அதன்படி அதை பார்க்கும் போது மனம் ஒருநிலைப்பட்டு கன விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக மனத்தில் பதிந்தது போல் தெரிகின்றது. இருப்பினும் ஆனால் மனத்தின் இயல்பு இப்பொழுது இருக்குமான சில மூன்று மாசி ஆரம்பத்திற்கு குறைவாக இருக்கும். எனவே நாங்கள் ஏற்கனவே தரப்பட்ட இந்த அட்டவணைகளை ஒரு ஹாட்போர்ட் சீட்லயோ அல்லது பிரிஸ்டர் போர்ட்லயோ ஒட்டி அதை உங்களுக்கு வசதியான படுக்கை அறையிலோ ஹோல்லேயே தொங்க போட்டுவிட்டு நீங்கள் அதை வந்து தேவையான நேரம் பார்க்கலாம். பார்த்துட்டு திரும்பி உங்களை மனத்துல ரீகால் பண்ணி பார்க்கல சில விஷயங்கள் வராது. அப்ப அந்த மட்டையை பார்த்து திருப்பி திருப்பி அதை பார்க்கல. எங்களுக்கு இந்த அவத்தைகளில் கூறப்பட்ட கருத்துக்கள் கூடுதலாக மனத்தில் நிலைநிறுத்தப்படும். அப்ப இந்த மனத்தில் நிலைப்படுத்தப்படுத்துகின்ற காரணங்கள் தெளிவாக வந்தவுடன் எங்களுடைய கிரியா சாதனைகளுக்குரிய அனைத்தையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே கிரியா சாதனைகளை நாங்கள் மென்மேலும் அறிவுத்துடன் கூடுவதால் மேலும் மேலும் சாதனைகளை செய்வதற்கு இலகுவாக இருக்கின்றது. எனவே எல்லோரும் இந்த சத்சங்கத்தில் குறிக்கப்பட்ட இந்த அட்டவணைகளை நீங்கள் உங்களுக்கு வசதியான இதில் உங்களோட வீட்டில் அதை கார்போட்லேயே ஒட்டி தொங்க விட்டு அதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு வியப்படையத்தக்க முறையில் உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். நன்றி. ஓம் கிரியா பகாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
நன்றி ரவணையா, மிகவும் அற்புதமாக அது பொது கருத்தை மிகவும் அழகாக சொல்லியிருக்கின்றீர்கள். அது என்ன முறையில் நீங்கள் அதை உள்வாங்குகின்றீர்கள், உள்வாங்க நினைத்திருக்கின்றீர்கள் என்பதையும் சகோதரர்களுடன் நீங்கள் பகிர்ந்திருப்பது மிகவும் அருமை. அதுதான் பாபாஜியின் இயக்கம், அந்த உந்துதல் உங்களுக்கு வந்திருக்கின்றது என்று நன்றி சொல்வோம். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபா தினமோ. ஓம் சிவாய நம. கொஞ்சம் சத்தம் வைத்து சொல்லுவீர்களா இருந்தால் மிகவும் நன்று. சொல்லுங்க. இப்ப கேக்குது கார்த்தி சார். போலவே பாபாஜி பெரம்பொருளின் அருளுடன் அதை மிகவும் அருமையாக சொல்லி இருக்கின்றீர்கள். இங்கு பாபாஜியின் அருள் எங்கு நிற்கின்றது என்றால் நீங்கள் சொன்ன விடயத்திலேயே நிற்கின்றது. நாங்கள் இந்த ஐந்து அவத்தைகளில் சாதாரண சகலருக்கு கீழால் மேலால் அவத்தைகள் நடக்கும், அதில் ஒரு ஐயமும் இல்லை. ஆனால் நாள்தோறும் நடக்கின்றது மத்தியால் அவத்தை. அது மூன்றும் தான் சாதாரண மக்களுக்கு அதை அறிவுத்திறனை எடுத்தால் கூட அந்த நிலையில்தான் அவர்கள் இருக்கலாம். அதற்கு அடுத்த நிலையாகிய ஜோகால் அவத்தையில்தான் கிரியா சாதகர்கள் எல்லோரும் இந்த சாதனையை செய்தால் மாத்திரம், சாதகர் என்ற பெயர் அல்ல, சாதனையை தொடர்ச்சியாக செய்தால் மாத்திரம் நீங்கள் இப்போது யோகால் அவத்தையில் மேல் நோக்கி செல்லலாம். அதைத்தான் செல்கின்றீர்கள். விஷயம் தெரியாமல் இப்போது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து இந்த யோகால் அவத்தை என்றால் என்ன, எங்களுடைய சாதனை என்ன, எங்களுடைய ஐந்து உடல் பயிற்சி என்ன, அதன் மூலம் நாங்கள் பிரம்மரந்திரத்தை எட்டுவதுதான் எங்களுடைய இலக்கு என்று பாபாஜி முழங்குகின்றார், சொல்கின்றார். அவருடைய புத்தகத்திலும் அதை குறிப்பு கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அந்த பிரம்மரந்திரத்தையும் தொட்டு காட்டுகின்றார் தன்னுடைய நடனத்தின் மூலம். அதை பற்றியும் நாங்கள் எங்களுடைய வாசிப்பில் பார்த்திருக்கின்றோம். மீண்டும் போய் பாருங்கள், பிரம்மரந்திர குறிப்பு பாபாஜி கொடுத்து விட்டார். அந்த இதை அந்த நிலையில்தான் எங்களை தூக்கிச் செல்கின்றார். இந்த சாதனையில் நாங்கள் இயங்குவோமாக இருந்தால் மாத்திரம் இந்த தீட்சையை பெற்றுவிட்டு இந்த சாதனைகளை செய்யாது உண்டு கழித்து இருப்போமாக இருந்தால் மூப்பெய்து இறப்போம். ஆனால் என்ன, ஒரே ஒரு நல்ல விடயம், அந்த இடத்தில் கூட நீங்கள் பாபாஜி உங்களை தொட்டு விட்டார். ஆகவே இந்த பிறப்பில் நீங்கள் தவற விட்டாலும் அடுத்தடுத்த பிறப்புகளிலாவது அதை நீங்கள் செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. இருப்பினும் இந்த வாழ்க்கையை நல்ல முறையாய் வாழ்ந்து முடித்தால்தான் அந்த சந்தர்ப்பமும் கூட. கேவலமாக வாழ்ந்தால் அந்த சந்தர்ப்பமும் கிடைக்காது. வேறு பிறவியலுக்கு போய்த்தான் இங்கு வர வேண்டும். ஆகவே சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட அருமையான விடயம், கிரியா சாதகர்களுக்கு இப்போது என்று இவ்வளவு காலமும் ஏன் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படித்துக் கொண்டிருக்கின்றோம், அதனுடைய விளக்கத்தை கார்த்திசேர் ரத்தின சுருக்கமாக சொன்னார். அதுதான் உண்மை. கையில் எங்களுக்கு விடயம் உண்டு, கருவி யோக பயிற்சி உண்டு. அந்த பயிற்சியின் மூலம்தான் இந்த யோகா அவத்தையில் நாங்கள் போகலாம். ஆகவே அந்த அவத்த நிலைகளில் நாங்கள் மேல் நோக்கி பிரம்மரந்திரம் வரைக்கும் போகலாம். அது இந்த புறப்போ எந்த புறப்போ தெரியாது. இன்னொரு அருமையான விடயத்தை உங்களுக்கு கூறுகின்றேன். இந்த நிலையில் இந்த யோகால் அவத்தையில் நாங்கள் பயிற்சி மூலம் மேலே சென்று கொண்டிருக்கும் போது நாங்கள் இப்போதிலிருந்து செய்யும் பயிற்சியில் ஒரு சிறிய அளவாவது நாங்கள் தவறவிடப் போவதில்லை. ஏனென்றால் கிரியா யோகத்தில் சொன்ன தேக உடலை விட மீதி நான்கு சூட்சும உடல்களுக்கும் செய்யும் பயிற்சி அடுத்தடுத்த உடல்களுக்கு ஆன்மாவுடன் செல்கின்றது. ஆகவே இந்த உடலில் நாங்கள் எதுவரை சென்றோமோ அந்த இடத்திலிருந்து அடுத்த பிறப்பு எங்களுக்கு தொடரும். இந்த அந்த உடலில் எதுவரை சென்றோமோ அந்த இடத்திலிருந்து அதுக்கு அடுத்த பிறப்பு தொடரும் என்பது சைவ சித்தாந்தத்தில் விளக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த வட்டத்திற்குள் வந்துவிட்டோம். பயிற்சி வட்டத்திற்குள் சிறியளவு செய்கின்றீர்களோ இந்த உடலில், பெரியளவு செய்கின்றீர்களோ, செய்வது வீணாக போகாது. அதிலிருந்து மேலேதான் செல்வோம் என்றபடியா நாங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றோம். நல்ல பாபாஜியின் வட்டத்தில் இருக்கின்றோம். இப்போதாவது உணர்ந்து இந்த சாதனையை செய்யுங்கள், சிறியளவு செய்யுங்கள். நேற்று இந்த கேள்வி சத்சங்கத்தில் அருமையான கேள்வி ஒரு வயது போனவரிடமிருந்து வந்திருந்தது. மரண பயத்தை பற்றி அதற்கு இந்த அவத்தைகளை வைத்துத்தான் விளக்கமாக இல்லாமல் சுருக்கமாக பதில் சொன்னேன். ஆகவே எந்த வயது என்பதல்ல, நீங்கள் தீட்சை எடுத்த சாதகர்களாக இருந்தால் நேரத்தை வீணடிக்காது எந்த வயதிலேயும் சூட்சும பயிற்சிக்குரிய விடயங்கள் செய்யலாம். தூள பயிற்சி தான் உங்களால் செய்ய முடியாதே தவிர வயோதிப வயதில் இந்த நான்கு சூட்சும நிலைகளுக்குரிய பயிற்சிகளை எவரும் செய்யலாம். ஆனால் செய்யும் உங்களுடைய பயிற்சி நிலைகள் சிறிது தாமதமாகத்தான் அதில் பயன் கிடைக்கும். ஏனென்றால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இல்லாததால். ஆனால் இருப்பினும் செய்ய முடியாதது என்பதல்ல, இது மேலே மேலே கொண்டு செய்யும் பயிற்சி என்றபடியால் ஒரு ஒவ்வொரு நாளையும் வீணடியாது இதன் மூலம் நாங்கள் சாதனை எல்லோரும் செய்ய வேண்டும், செய்வோம். அதற்கு சத்குரு பாபாஜியின் உதவியும் பெரம்பொருளின் ஆசியும் எங்களுக்கு உண்டு என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்விகளுக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன். கேள்வி கருத்துகளுக்கு நன்றி சொல்வோம். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் ஓம்.